சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 49 படலம் முதல் 42 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த வரகுண பாண்டியனுடைய ஆட்சியில அந்த மதுரையில பெருமாருக்கு தொண்டு செய்கின்ற பத்திரன் என்ற பெயர் கொண்ட ஒரு பாணன் இருந்தார். பாணன் என்பது தமிழ் சொல், பத்திரன் என்பது வடமொழி சொல். அவர் பேர் பத்திரன், அவருடைய தொழில் பாணன். பாணன் தானா பண், பண்ணினை ஆள்பவன் பாணன். பண் என்பது இனிமை, அது ஆகுபெயராக இனிமையை உண்டாக்கின்ற இசைக்கு வந்திருக்கு. இசையிலே வல்லவர், இசைநூறு புலவர், கையிலே வீணை வைத்துக்கொண்டு அதை மீட்டிக்கொண்டே பாடுகின்ற அந்த தொழிலினை தன்னுடைய குலத்தொழிலாக கொண்டவர். பெருமானுக்கு மரபு வழி தொண்டு செய்பவர். அவள் தாத்தாவும் இந்த சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செஞ்சிருக்கார், அவள் அப்பா தொண்டு செஞ்சிருக்கிறார், அவர் தொண்டு செய்கிறார், அவர் பிள்ளை தொண்டு செய்யும், மரபுப்படி தொண்டு செய்கிறவன், மாலை கட்டி கொடுக்குறவன் மாதிரி யாழ் வாசிக்கிறவன். அந்த காலத்தில் அவர் பெருமானுக்கும் தொண்டு செய்கிறார், மன்னனுக்கும் தொண்டு செய்கிறார். மன்னனுடைய அரசவையிலையும் அவர் வந்து வீணை மிட்டி பாடுவார். இந்த நேரத்தில் ஹேமநாதன் என்று வடநாட்டிலிருந்து ஒரு விரலிசை பாணன், நல்ல சங்கீதம் படித்த ஒரு புலவர் வந்தார். வந்து அரசனுடைய அரசவையிலே தன்னுடைய வித்வத்தெல்லாம் காட்டினார். அவர் நல்ல புலவர், நன்றாக பாடினார். உடனே மன்னன் அவருக்கு தனியாக வீடு கொடுத்து, நீங்கள் மதுரையில் இருக்கும் வரையிலும் இந்த வீட்டில் நீங்கள் வசிக்கலாம், உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும், நீங்கள் பெருமானை பாடுங்கள், அரசவைக்கும் வந்து பாடுங்கள் அப்படின்னு அவருக்கு சொன்னார். அவன் தன்னுடைய கர்வத்தினால, உங்கள் மதுரையில் வந்து என்ன மாதிரி பாடுறவங்க யாராவது இருந்தால் என்னோட போட்டி போட வர சொல்லுங்க, யாரும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிட்டார். மன்னனுக்கு இது உறுத்தி கொண்டே இருந்தது. மதுரை வந்து பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு ஊர், இங்கு இல்லாதது எங்கும் இல்லை என்று நாம் நம்புகின்றோம். இப்போ இந்த ஏமநாதனுக்கு இணையான ஒரு இசைப்புலவன் இங்கு இல்லை என்பது மதுரைக்கு ஒரு குற்றமாக முடியும், பழியாக முடியும். அந்த பழி வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அரசவையிலும் கோயிலிலும் தொண்டு செய்கின்ற பத்திரனாரை அழைத்து, உங்களால் ஏமநாதனோடு கூட போட்டி போட்டு இசைவாதிலே வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். கேட்டபோது பத்திரர் சொன்னார், பெருமானுடைய அருள் துணை கொண்டு தாங்கள் சொல்வதை நான் செய்கின்றேன். சொக்கநாத பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணினார் என்று சொன்னால் அவரால் முடியாது இல்லை, நான் வந்து உள்ளவாறு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர பெருமான்ட்டு போய் விண்ணப்பித்தார். ஐயனே, அடியேற்கு இன்று நான் அருள் துணை செய்யல் வேண்டும், பெருமானே எனக்கு நீ இன்று துணையாக இருக்க வேண்டும், நாளைக்கு நான் அந்த ஏமநாதரன் கூட இசைவாதிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெருமான் என்ன பண்ணார், நீ ஒன்றும் அஞ்சாதே, நாளைக்கு வாதம் என்று ஒன்று இருந்தால் நீ செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு மாலையே பெருமான் என்ன பண்ணார், விறகு விற்கின்ற ஒரு ஆளாக காட்டிலே வந்து மரங்களை வெட்டி அதை அடுக்கி வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து உப்பு விற்கிற மாதிரி புளி விற்கிற மாதிரி விறகு வாங்கலையான்னு கேட்டுண்டு, விறகு விற்கிற ஒரு ஆளாக விறகு பொதியை தலையிலே சுமந்து இடையிலே வந்து கரிய ஒரு கந்தை, கந்தையினா கிழிந்த ஆடை இல்லை, இடுப்பிலிருந்து முழங்கால் வரையும் இருக்கின்ற ஆடைக்கு கந்தையின் பேர். அதுக்கு மேலே ஆடை தேவையில்லை. இந்த வேலைக்காரர்கள், சிப்பந்திகள், கீழ்ஜாதி மக்கள்லாம் முழங்காலுக்கு கீழே ஆடை அணிய மாட்டார்கள். இந்த பட்டு பீதாம்பரம் கட்டதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற ஆளுங்க தான். அந்த அதேமாரி இவர் வேலைக்காரன் வேஷத்தில் வரார். கரிய உருவம், நெற்றியில் வீரவை அரும்பிக் கொண்டே இருக்கிறது, அரும்புகின்ற வீரவையெல்லாம் கீழே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். தலையில் சுமக்க முடியாத ஒரு விறகு பொதி, இதோடு கூட சாதாரண விறகு வெட்டி ஒரு விறகு விற்பவனுக்கு இல்லாத ஒரு கருவி விட்ட இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஒரு வீணையை கட்டி தொங்க போட்டிருக்கிறார் இடது தோளில், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் இருக்கு. அப்படி பெருமான், சொக்கநாத பெருமானே வருகின்றார். வந்து மதுரையினுடைய வீதிகள் தோறும் முதல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விறகு விற்கிறார். திடீர்னு எங்கேருந்தோ யாரோ வந்தார்னு தெரியாமல் எல்லாரும், அதாவது அம்மா அந்த விறகு விற்கிற நாங்கள் பார்த்தோமே நாலு பேர் சொல்லணும் இல்லையோ, அதுக்காக எல்லா வீதிக்கும் போய் விறகெல்லாம் விற்கிறார். விறகு விற்கும்போது, இது இந்த விறகு சாதாரண விறகு இல்லை, இந்த சாதாரண விறகு விலைக்கே உங்களுக்கு தரேன், ஆனால் சமைக்கும்போது சந்தன வாசனை வரும் அப்படின்னு சொல்லி விறகெல்லாம் விற்றுக்கிட்டே வரார். வந்து இரவு நேரம் வரப்போகின்றது. அப்போ ஏமநாதன் தங்கியிருக்கிற வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். சொக்கா, என்ன இப்படி நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறியே, இந்த வயசான காலத்தில் எனக்கு என்ன வயசுன்னு யாருக்குமே தெரியாது, அந்த அளவு உடம்பில் தோலெல்லாம் சுருங்கி போய் மூத்துருக்கு, இந்த வயசில் ஏன் ஒரு வயத்தை கழுவுறதுக்கு நான் இன்றைக்கும் விறகு வெட்டித்தான் ஆகணுங்கிற நிலைமையில் என்னை வச்சிருக்கிறியே, இது உனக்கு அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு கொட்டாய் வர்றதுக்கு முன்னாடி என்ன கொசு தட்டின்ட்டு தூக்கம் வரமாட்டேங்கிறது, சரி ரெண்டு பாட்டு பாடுவோம் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டு பாடுறேன். கந்தர்வனை போன்ற குரலில் ஒரு பாட்டு பாடணுன்னு சங்கீதத்துக்கு யார் தான் மயங்க மாட்டா? சங்கீதம் தெரிஞ்சவன் நிச்சயமாக மயங்குவான். அவன் உள்ளேந்து வந்தான் ஏமநாதன். கிழவரே நீங்கள் யார், நன்னா பாடுறீங்களே யாருன்னு கேட்டார். அவர் சொன்னார், நானா இந்த ஊரில் என்னுடைய குருநாதர் இருக்கார், பத்திரன்னு பேர். அவருடைய ஸ்கூலில் சேர்ந்து படித்து சங்கீதம் படிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் போய் சேர்ந்தா அவர் என்ன சொன்னார், வந்து இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு சங்கீதம் வராது, உன் குரலும் வந்து சுருதி சேர மாட்டேங்கிறது, அதனால் வந்து நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, நீ வந்து சின்ன பசங்களெல்லாம் கெடுத்துருவ, இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன்னா எனக்கு கோவம் வரும்னு தள்ளி விட்டார். ஒரு ஸ்கூலில் சேரணும்னா ஒரு வயசு இருக்குது, 10 வயசு 12 வயசு பசங்களோட 50 வயசு கிழவனை சேர்த்துக்க முடியுமா? சேர்த்துக்க முடியாது அப்படின்னு என்னை வந்து தள்ளி விட்டார். நானும் என்ன பண்ணுவேன், வெளியில் நிற்பேன். இந்த பசங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது வெளியில் நின்றுட்டு கேட்டுப்பேன், அதை வச்சுட்டு கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு சொன்னார். எங்கே நீ பாடு அப்படின்னு கேட்டோடனே அந்த குருநாதருடைய வணங்கினார் அவர். என்ன வணங்குற, அவர் தான் ஒன்று சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் அவர் அருளால் தான் எனக்கு வித்தை வந்தது, அதனால் அவர் எனக்கு குருநாதர். அவர் என்ன விலக்கியிருக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் படிக்க போனேன், அவர் பாடுறதை கேட்டு தான் பாடுறேன். அதனால் பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை நான், சொக்கநாத பெருமான் சொல்கிறார். வீணையோடு பாடுகின்ற பானபத்திரன் இருக்கானே அவருக்கு நான் அடிமைங்கிறார். இப்படி சாமி சொல்லலாமா? பின்னாடி அவர் உருகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஒன்றும் டூப்பில் சொல்லலப்பா, அடிமைனா என்ன அர்த்தம், உன் பாட்டுக்கு நான் அடிமை, உன் அன்புக்கு நான் அடிமை. நீ அன்றாடம் வந்து அர்த்த ஜாமத்தில் பாடலை, நீ ஒரு நாள் பாடலைன்னா எனக்கு உறக்கம் வரமாட்டேங்குது, அப்போ நான் உன் பாட்டுக்கு அடிமை தானே என்று பெருமான் சொன்னாரா? என்று யார் சொன்னார்னா, பிரம்ம விஷ்ணுக்கள் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களையும் தனக்கு அடிமையாக கொண்டிருக்கிற பெருமான் இந்த பானபத்திரனுக்கு தன்னை அடிமை என்று சொல்லிக்கொண்டான் ஏமநாதன் முன்பாக. திருவாசத்தில் ஒரு பாடல், கானார் புலித்தோல் உடை தலையூன் காடுபதி ஆனால் அவனுக்குங்கு ஆட்படுவார் ஆரேடி அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா இன்னொரு பொண்ணுக்கிட்ட. சுவாமி காட்டில் திரிகிற புலியினுடைய தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்கார், ஒரு நல்ல வஸ்திரம் கட்டிக்கல. அவர் வந்து ஒரு உடஞ்ச பிரம்மாவுடைய மண்டை ஓட்டில் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார், ஒரு நல்ல பிளேட்டு வச்சுக்கல கையில். அப்புறம் அவர் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறார், ஒரு நல்ல சந்தனம் பூசிக்கல. இப்படிப்பட்ட சுவாமி அவர் வாழ்றது கூட ஒரு நல்ல வீட்டில் வாழலை, யாரும் வந்து வந்தால் அப்புறம் திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லி ஓடி வராளே, அந்த சுடுகாட்டில் தான் அவர் நித்தியவாசம் பண்ணுறார். இந்த சுவாமிக்கு யார் அடிமை செய்வா அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்குறா. அந்த கவலை உனக்கு வேண்டாம், என் பெருமானுக்கு யார் அடிமைப்படுவார் என்ற கவலை உனக்கு வேண்டாம். வானாடர் கோவும் ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாடலோ. பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்திரனும் அவனுக்கு வழியடிமை. வழியடிமைன்னா என்னென்ன, அவர்கள் எத்தனை பிரிவு எடுத்தாலும் அடிமை, அந்த போஸ்ட்டுக்கு யார் வந்தாலும் அடிமை. யார் பிரம்மாவாக இருந்தாலும் எங்கள் சொக்கேசருக்கு அடிமை தான், யார் விஷ்ணுவாக இருந்தாலும் எங்கள் சொக்கநாதருக்கு அடிமை தான் என்று சொல்கிறார் திருவாசகத்தில். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே ஏமநாதன் கேட்கவும் பாடுறார். எப்படி பாடுறார் அப்படின்னா, பாடுபோகும்போது என்னென்ன குற்றம் இருக்கக்கூடாதோ அந்த குற்றங்களை களைகின்றார். இந்த காலத்தில் எல்லாரும் பாடுறா, தலையை ஆட்டி ஆட்டி பாடுறா, வயிறு குழிய பாடுறா, மிடறு விம்ம பாடுறா, அப்படிலாம் பாடக்கூடாதான். வயிறு குழியக்கூடாது, முகத்தில் அடறா மாதிரி அந்த ஸ்டைல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து புருவம் ஏறக்கூடாது, தலை அசையக்கூடாது, கண் ஆடக்கூடாது, கழுத்து வீங்கக்கூடாது, வாய் வந்து புலி சிங்கமெல்லாம் கொட்டா விடுற மாதிரி ஆறுன்னு திறக்கக்கூடாது, பல்லு தெரியக்கூடாது பாடும்போது. இவன் பாடவே இல்லை, இவன் ஏதோ ஒரு ஓவியம் போல் உட்காந்துருக்கான், பின்னாடி யாரோ கேசட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் பாடும்போது. யாரால முடியும்? லக்ஷண புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி பாடுறதுக்கு ஒரு ஆள் கூட இன்னைக்கு கிடையாது. சொக்கநாதர் அதை மாதிரி பாடி காமிச்சாரான். அப்படி பாடும்போது குரல் எப்பொழுதுமே புல்லாங்குடல் போல் இனிமையாக இருக்கணும், வீணை போல் இனிமையாக இருக்கணும். அந்த குரலில் குரல் குற்றங்கள் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி தொண்டை கட்டி இருக்கக்கூடாது, வெள்ளோசை வரக்கூடாது, வெறுப்படிக்கிற ஓசை வரக்கூடாது, காகுழின்னு பேர். கட்ட குரலில் பாடக்கூடாது, மூக்கால் பாடக்கூடாது, வெடிக்குரலில் பாடக்கூடாது, பாலையும் தேனையும் கலந்து ஊத்துறா மாதிரி இருக்கணும், புல்லாங்குழல் ஊதுறா மாதிரி இருக்கணும். அப்படி பாடணும். அப்புறம் அந்த பாடும்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும் போது என்ன எஃபெக்ட் வருது, அதுபோல் மலை அருவிகள் கொட்டும்போது ஏற்படுகின்ற இனிய ஒலி, மத்தளம் வாசிக்கும் போது ஏற்படுகின்ற இனிய ஒலி, பம் 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 பம்னு அடிக்கிறாங்கள்ல, காந்தாரம் பஞ்சமம் ஷட்ஜம்ங்கிற 3 சுரங்கள் தான் மத்தளத்தில். அந்த காந்தாரம் வந்து மேகம் போல முழங்கும், அந்த பஞ்சமஸ்வரம் வந்து மயில் அகவுது போல இருக்கும், அந்த முழ ஒலி போல வரணும். அப்புறம் தாமரைகள் பூத்திருக்கிற தடாகத்தில் காற்று போச்சுன்னா அந்த தாமரை மொட்டு ஒன்றோட ஒன்று இடிச்சுட்டு ஏற்படுற ஒலி, வலம்புரி சங்கு அதுலேருந்து வருகின்ற ஓம்ங்கிற ஒலி, சங்க காதில் வச்சுருந்தோன்னா ஓம்னு கேட்கும். மூங்கில் இலை, மூங்கில் காட்டில் மூங்கில் இலை வந்து கீழே கொட்டினதாக உதிர்ந்ததுன்னா அந்த சருகு பூமியில் உதிர்ற ஒலி, இதை போன்ற இதை மந்திர ஸ்தாயில் ஏற்படும் இந்த ஒலி கீழே பாடும்போது. இப்படிப்பட்ட ஒலிகள் மட்டும் கேட்கும்படியாக குடலோசை போல பாடணும். இப்படி அவர் பாடுறார். முல்லைப்பண் என்று சொல்லப்படுகின்ற சாதாரிப்பண் அந்த பண்ணில் பாடுறார். தேவகாந்தாரிங்கிற ராகம்னு சொல்கிறாங்க. அவர் மதுரேஸ்வருடைய பெருமையை பாடுறார். என்ன பாடுறார்னா, பெருமானே நீ அந்த பிரம்மாவுக்கு பிரம்மாவினால் அறியப்படாது நீ, என் மனதிலே எவ்வாறு குடிகொண்டாய்? வேதங்களாலும் தேடப்படுகின்ற நீ, என்னுடைய பணியை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றாய்? நீலவண்ணனாகின்ற திருமால் உன் திருவாயில் திருக்கோயில் வாயிலே நின்று உருடைய அருளுக்காக காத்திருக்க, நீ வந்து எவ்வாறு எங்கள் இல்லந்தோறும் எழுந்தொருளி எங்களுக்கு காட்சி தருகின்றாய்? ரிஷப வாகனத்தில் வீட்டு வாசலுக்கு வரைய, விஷ்ணு உன்னுடைய கைலாசத்தில் வீட்டு வாசலில் நின்றுண்டு உன் காட்சிக்காக வெயிட் பண்ணுற, அதே நேரத்தில் மதுரையில் எங்கள் வீட்டு வாசலுக்கு நீ வரைய, உன்னுடைய கருணையை நான் எவ்வாறு சொல்வது என்று ஒரு பாடலில் பாடுறார். அப்படி பாடினோம். அப்படி அந்த பாட்டை அவர் பாடும்பொழுது காற்று நிற்கிறது, காற்றுல அசைற மரங்கள்லாம் நிற்கின்றன, கடலில் அலையானது நிற்கின்றது, அருவி பெய்கின்ற அருவி நிற்கின்றது, பசுமாட்டினுடைய காம்பிலே ஊட்டி கொண்டிருக்கின்ற கன்றுக்குட்டி அந்த பால் அதனுடைய கபோலம் இந்த நெற்றி வழியாக ஒழுகுது, அந்த காம்பை கடிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் காதால் இந்த காதை நீட்டி இந்த சங்கீதத்தை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறது. புலியும் மானும் சேர்ந்து உன்னோட ஒன்று கன்னத்தை உரசிக்கிறது. இது புலின்னு அந்த மானுக்கு தெரியல, இது மான் நம்மளை அடித்து தப்பிடலாதுன்னு இந்த புலிக்கு தெரியல. அந்த சங்கீதத்தில் மயங்கி என்ன பண்ணுது, எனக்கு அரிக்குது நீ சொரிஞ்சு விடுன்னு ரெண்டும் உன்னோட ஒன்று சேர்ந்து. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெருமானுடைய இசையிலே கட்டுண்டு கிடப்பதை அந்த ஏமநாதன் பார்த்தான். பிரம்மா அந்த பெருமானுடைய பாடலை கேட்டு தான் அமர்ந்திருக்கின்ற தாமரையை விட்டுவிட்டு பெருமானுடைய திருவடி தாமரைக்கு வந்து விட்டானான். திருமால் தான் படுத்திருக்கிற அந்த பார்க்கடலை விட்டுவிட்டு பெருமானுடைய சங்கீத கடலில் விழுந்துட்டானான் அப்படின்னு சொல்றார். போதுளான் பரமன் பாத போதுளானான் வேலை மீதுளான் பரமானந்த வேலை மீதுள்ளானான் தாதுளாம் கமலக்கண் போல் சதமகன் உடலமெல்லாம் காதுளே நல்லேன் என்றான் கண்ணுளான் கானம் கேட்டு. இந்திரன் வந்தானா, பெருமானே முனிவன் கொடுத்த சாபத்தை நீங்க எனக்காக மாத்தி உன் உடம்பு முழுக்க கண்ணாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணேள், காதாக இருக்கட்டும் அனுகிரகம் பண்ணிக்க கூடாது சுவாமி, உங்க பாட்டை கேட்டுட்டு இருப்பேனே, என் உடம்பு முழுக்க கண்ணா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வரத்தை மாற்றி இனிமே காதாக இருக்கணும்னு வரம் கொடுத்துருங்க, அப்பதான் இந்த பாட்டை ரசிக்க முடியும், முழுக்க தூக்க முடியும் என்று சொல்லி அவன் வேண்டினான். நான் இவ்வாறு பெருமான் பாடுகின்ற அந்த இசையினுடைய அற்புதத்தை கேட்டு அந்த ஏமாநாதன் என்ன செய்தான், உனக்கு சங்கீதமே சுட்டு போட்டாலும் வராதுன்னு கழுத்து பிடிச்சி தள்ளப்பட்ட ஒரு கிழவன் இந்த பத்திரன் என்ற ஒரு பாடனுடைய பாடலை ஒட்டு கேட்டு இப்படி பாடுறான்னா அந்த வாதாட்ட குட்டு வாங்கிட்டு படித்த ஒத்தம் எப்படி பாடுவான்? ஒட்டு கேட்டவன் பாட்டே எப்படி இருக்குன்னா குட்டு வாங்கி படித்தவன் பாட்டு எப்படி இருக்கும்? குட்டு வாங்கினா அர்த்தம் பாடப்பட குட் அப்படின்னு குட்டு வாங்கி என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டான். ஆகவே காலையில் பார்த்தா அவனை வீட்டில் காணும், அவனுடைய சீடர்களையும் காணும், ஒற்றர்கள் மூலம் பார்த்தா அவர்கள்லாம் வந்து தேரேறி அவங்க ஊருக்கு ஓடி போயிட்டுருக்காங்க என்று பார்க்குறோம். அப்போ பெருமான் பத்ரனுடைய கனவிலே வந்து உனக்கு நான் அடிமை என்று சொல்லி இவ்வாறு இந்த லீலையை செய்தேன்னு சொன்ன உடனே பெருமானை இவ்வாறு நீங்கள் சொல்லலாமா என்று அவருடைய பெருங்குடன் நினைத்து பாணனாகின்ற பத்ரனார் பெருமான் திருவடியில் விழுந்து புலம்புகின்றார். பரகுணபாண்டியனை அறிந்து பெருமானே உங்களுடைய இசைக்கு இறங்கி இவ்வாறு உங்களை காத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்களே பெருமானை போல என்று சொல்லி அந்த பத்ரனாருக்கு நிறையா வந்து மானியங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு விண்ணப்ப செய்தாரா, இனிமேல் தெய்வீக புலவராகின்ற நீர் மனிதனாகின்ற எனக்கு தொண்டு செய்யக்கூடாது, ஆகவே உங்களுக்கு வந்து இனிமேல் அரசாங்க உத்தியோகம் கிடையாது, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும், இன்று தொட்டு உமக்கு வேதநாதனை பாடலே கடன், சொக்கநாதருக்கு மட்டும்தான் நீங்கள் பாட்டு பாடணும், நீங்கள் இனிமேல் இன்னும் ஒரு கச்சேரின்னு ஊருக்கு போகக்கூடாது, இந்த அரசன் கூப்பிட்டான்னு இங்கே எங்கே போகக்கூடாது, ஆறு காலம் சொக்கநாத பெருமானுக்கு தான் நீங்கள் பாடணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்ன காரணம்னா அப்படிப்பட்ட தகுதி கொண்டவர் நீங்கள் என்று சொல்லி அவரை விடுவித்தான் என்பது அந்த லீலை. அடுத்து திருமுகம் கொடுத்தது. மன்னனை வாரம் வந்து இவர் விடுச்சுட்டார். ஆனால் மன்னன் கொடுத்த மானியம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்தது. இவர் பெருமானுக்கு மட்டும் தொண்டு செய்கிறார், கோயிலேருந்து ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க, அது இவருடைய பெரிய சம்சாரத்துக்கு பத்தலை. சம்சாரம்னா குடும்பம், வீட்டில் மனைவியும் மக்களும் நிறையா இருக்காங்க, அப்போ அத்துணை பேருக்கும் வந்து உணவிடுவதற்கு இவர் சிரமப்பட்டார். ஆனால் அந்த சிரமத்தை காட்டிக்கொள்ளாமல் தான் வந்து சில பகல் உணவு மாறியும் நீரினை மட்டும் அருந்தியும் சொக்கநாத பெருமானுடைய காலங்கள் தவறாமல் அவர் திருமுன்பு வந்து அந்த பாடல்களை வேத மந்திரத்தினுடைய பொருளை அடக்கியிருக்கின்ற பலவிதமான கீர்த்தனங்களை தானே இயற்றி பாடிக்கொண்டிருந்தார் பத்ரிநாத். பெருமான் என்ன பண்ணார், இவரை வந்து காக்க வேண்டும் என்பதற்காக மன்னனுடைய கருவூலத்திலிருந்து அவன் அறியாமல் சிறு சிறிதாக அங்கிருக்கின்ற பொருள்களை எல்லாம் இவர் கொண்டு கொடுத்தார். ஒரு வெள்ளி சொம்பு, ஒரு தங்க உத்ரணி, ஒரு ஆபரணம், ஒரு பட்டு வஸ்திரம், இதே மாதிரி ஒரேடியாக எடுக்காமல் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு நாள் காணா போகும், அதை காணா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 மாதம் ஆகும். இப்படி பெருமானே திருடினார். பெருமானே என்ன பண்ணார், வரகனுடைய பொருள்கள் எல்லாம் கவர்ந்து பத்ரனு கொடுத்து வந்தார். கொடுத்துட்டு வந்துட்டு பத்ரா தொடர்ந்து இது மாதிரி செய்ய முடியாதுனால அவனுக்கு வந்து சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் என்ன, அவனுடைய கருவூலத்தை நன்றாக பூட்டி அந்த மீன லட்சணை முத்திரை போட்டு தான் அவன் அன்றான வைக்கிறான். நான் யாருக்கும் தெரியாமல் அதிலிருந்து பொருள் எடுக்கின்றேன். அப்பொழுது எவ்வாறு திருடு போகின்றது ஆராய்ந்து பார்த்து அந்த காவல்காரர்களை அவன் தண்டிப்பான், அப்பாவிகளை தண்டிக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பெரும்பொருள் தரும்படியாக நான் உனக்கு கடிதம் தருகின்றேன். எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான், உன்னை போல் என்னிடத்திலே அன்பன். அவன் திருவஞ்சைக்களத்திலே இருக்கின்ற நம்மை வழிபட்டு கொண்டு கொடுங்கோளூர் என்ற வஞ்சி மாநகரத்தை தலைவராக கொண்டு சிற நாட்டை ஆண்டு வருகின்றான் சிறந்த சிவபக்தன். அவனுடைய நாட்டிலே யாவும் யாரும் கழற்றின அறிகின்ற ஒரு தவப்பெருமையை என் மூலம் அவன் பெற்றான். சேரமான் என்ற அவனுக்கு பெயர். அவனுக்கு ஒரு கடதாஸ் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த திருமூர்த்தி கொண்டு நீ அவனிடம் கொடுத்தா என்று சொன்னால் உனக்கு நினைவு நிரம்ப நிதி கொடுத்து அனுப்புவான், நீ அதை வைத்துக்கொண்டு 2 நாள் வாழலாம் என்று பெருமான் சொன்னார். அந்த கடலிற்றிவார் யார் அப்படின்னு கேட்டால், பெருமா கோதை என்ற பிள்ளை திருநாமத்தோடு அவர் கொடுங்கோளூரிலே அரச வம்சத்திலே பிறந்தார். கொடுங்கோளூர் என்று தற்காலத்திலே பெயர், அது சங்க காலத்திலே வஞ்சி என்று அதற்கு பெயர். வஞ்சி என்ற நகரம் சிலருடைய தலைநகரம். அவர் அந்த ஊருடைய ஒரு எல்லையிலேயே அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் திருவஞ்சைக்களம் என்று ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பெருமானுக்கு சிறுவனாக இருக்கும்பொழுதே எல்லா விதமான தொண்டுகளையும் செய்து வந்தார். அப்படி இருக்கும்போது கொடுங்கோளூரிலே மன்னராக இருந்தவர், அவர் இனி இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம், நான் காட்டிற்கு சென்று தவம் செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லி அரசாட்சியை நீத்து விட்டு தவம் செய்வதற்காக காட்டுக்கு போயிட்டார். மந்திரிமார்கள் பார்த்தார்கள், நம் நாட்டிற்கு ஒரு மன்னன் வேண்டுமே என்று சொல்லி இந்த நாட்டை ஆள்வது யாருன்னு பார்த்தாங்க. அந்த சேர நாட்டில் மருமக்கள் தாயம் என்று ஒரு முறை இருக்கு. அதாவது அரசாட்சி என்பது மாமனிடமிருந்து மருமகனுக்கு வரும். தாயம் என்றால் உரிமை. ஏனைய நாடுகளில் அரசாட்சி என்பது தகப்பன்றிருந்து பிள்ளைக்கு போகும், ஆனால் சேர நாட்டில் மாமாட்டேருந்து மருமகனுக்கு வரும். அது வந்து அந்த மருமகன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கும்போது அவர் திருவஞ்சைக்களத்தில் பெருமானுக்கு மலர் பறித்து மாலையை கட்டி கொடுத்துட்டு பெருமானுக்கு அபிஷேகத்தை தீர்த்தம் கொடுத்துட்டு இந்த திருப்பணிகளெலாம் செய்த பிறகு அவர் சிறந்த தமிழ் கவிஞர். பெருமானுடைய சந்நிதியில் இருந்து உள்ளம் ஒன்றுபட்டு கண்களிலே நீர் வார ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுவாராம் தமிழில் சேரமான் பெருமாள். அது சேர்க்கலார் சொல்கிறார் திருவிழப்பணத்துக்கு வெளியில் இருக்கிற செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன், சேர்த்து பார்த்துருவோம் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்ன பொழுது திருத்தொண்டிற்கு இடையூறு அரசாட்சி, ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தார். உங்களை தவிர யாரும் இல்லையே நாட்டை ஆள்வதற்கு, ஒருவன் தன்னுடைய கடமையை மறுக்கலாமா, இது வந்து ஒப்புரவு இல்லையா, பொது நலன் இல்லையா, உங்களுக்கு ஒரு நலன், உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா வேண்டாங்களா, ஊருக்கு ஒரு தொண்டு செய்யணுங்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியும் என்று அவர்கள் விண்ணப்பித்த பிறகு இந்த அரசாட்சியை இறைவனுக்கு செய்கின்ற தொண்டிற்கு இடையூறு இல்லாமல் செய்ய முடியுமா என்பதை பெருமானுடைய திருவுள்ளத்தை இடையறிந்து கேட்கின்றேன் என்று சொல்லி பெருமான்கிட்ட போய் விண்ணப்பித்தார். பெருமான் சொன்னார், நீ அரசனாக அரசாட்சியை ஏற்றுக்கொள், என்னை அன்றாடம் பூசித்துவா, என்னுடைய பூசைக்கு உன்னுடைய அரசாட்சி இடையூறு இல்லாமல் உனக்கு தண்டாத விரலும் தாவாத குடையும் தருகின்றோம். என்னென்னா யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நீ கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட செல்வம் இருக்கும், உங்கள்கிட்ட பெரிய வீரமும் வீரச்செருக்கும் இருக்கும், உன்னிடம் போரிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் வான வரம்பர்கள்னு சேரர்களுக்கு பேர். சேர நாட்டை இன்று வரை யாரும் அடிமைப்படுத்தினதில்லை, அது மலைநாடு, அங்கே போய் சண்டை போட்டுட்டு வெளில வர முடியாது என்று பார்க்கணும். சேரர்களுக்கு அந்த சிறப்பு உண்டு. அப்போ வீரமும் கொடையும் உனக்கு இருக்கும் என்று சொல்லி பெருமான் அவருக்கு பெருஞ்செல்வத்தையும் அந்த சேரமானுக்கென்றே கையிலே இருக்கின்ற தன்னுடைய பூதகணங்களை ஒரு படையாகவும் செய்து கொடுத்தார். அதை கொண்டு அதை கூட இன்னொரு வரம் கொடுக்குறார், உன்னுடைய நாட்டிலே உயர்தினை அக்னியாக இருக்கின்ற எல்லா உயிரினங்களும், உயர்தினா நம்ம மனுஷா, அக்னினா விலங்குகள், மாடு ஆடு பூனை கழுத குரங்கு எல்லாம், யாருக்கும் ஒரு சிரமம் இருக்குன்னா அவர்கள் முறையிட்டால் உனக்கு அந்த சிரமப்பட்டு ராஜாட்ட சொல்லணும்னு நினைச்சாலே உன் மனசில் தெரிஞ்சிடும், அவருடைய துன்பத்தை நீ போக்கலாம். இப்போ தான் நாயை கல்லால் அடிச்சுட்டான், அது வலிச்சு அழுதுன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சிடும், அது போய் சொல்ல வேண்டாம் இவன் என்னை கல்லால் அடிச்சான்னு சொல்ல வேண்டாம், ராஜாவுக்கு தெரிஞ்சிடும் உடனே காவலாளி அவனை கையை பிடிச்சி கட்டின்னு வந்துடுவா. நாயை பார்த்து கேட்பார், இவனை விட்டுருலாமா, மன்னிச்சு விட்டுருலாமான்னு கேட்பார். நாய் சொல்லும், விட்டுடுங்கோமோ, அதான் அவனுக்கு புத்தி வரும். அதுபோல் இருக்கிறதுனால அவர் ஊரில் போலீஸ்காரனுக்கே வேலை இல்லை. என்ன, எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் யார் முறையிட்டாலும் அவருக்கு தெரியும். எல்லாமே அரசனை மறைத்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால மக்கள்லாம் நெறிப்படி வாழ்ந்தார்கள். அந்த சேரமான் அடியார்களுக்கு அடியனாக இருக்கிறான். அவருடைய பெருமையை பார்க்கும்போது அவன் முடிசூட்டி கொள்கின்றான். முடிசூட்டி கொண்டு நகரவலம் வருகின்றான் யானை மீது. அப்படி வரும்போது ஏத்தா மாதிரி ஒருத்த வந்துட்டுருக்கான், ஒரு வண்ணான் வந்துட்டுருக்கான். அவர் என்ன பண்ணுறார், மலையில் சில பகுதிகளில் உவர் மண் கிடைக்கும், வெளுக்கிற மண். அந்த மண்ணை மூட்டையாக கட்டி, வண்ணான் இல்லையா அவருக்கு தேவைப்படும், மூட்டையாக கட்டி தலையில் வச்சுட்டு வரார். மலையாள தேசத்தில் அடிக்கடி மழை பெய்யும், மழை பெஞ்சு உடனே வெயில் அடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு அந்த மூட்டையில் இருக்கிற மண் கொஞ்சம் கரைஞ்சி இவன் உடம்பு முழுக்க ஒட்டிண்டு, அது அப்புறம் வெயில் அடித்து காத்தடிச்சு உடம்பு முழுக்க விபூதிட்டதை போல் அடுத்த வெள்ள வெளியேறு முழு நீரும் பூசிய முனிவர் போல இருக்கிறார். அதை பார்த்த உடனே ராஜா யானையிலேருந்து கீழே குதிக்கிறார். குதித்து ஏற்ற மாதிரி ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். உடனே அந்த வண்ணான் பயந்து போயிட்டான். நான் சாதாரண வண்ணான், என்னை போய் வந்து ஒரு பக்தர் நினச்சின்னு நீங்கள் வந்து வணங்கலாமா என்று, இந்த அபராதம் எனக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்லி பயப்படுறான். பயப்பட வேண்டாம், நீ அடி வண்ணான்னு சொன்னால் நான் அடிச்சேரன், நீ சாதாரண வண்ணன்னா சாதாரண சேரன், அவ்வளோதானே. நீ வந்து சிவபக்தருடைய வேஷத்தை எனக்கு நினைவூட்டினாய், வேஷத்தை வணங்குவதுதான் எனக்கு கடமை. நீ சிவபக்தனா நான் சோதனை பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, அந்த வேஷத்தையே வணங்குவது எனக்கு கடமை. இப்போ கோயிலில் ஒரு பூ இருக்குது, நமக்கு நிர்மால்யம்னு தோணுதுன்னா அதை எடுத்து ஒத்திண்டு அந்த குப்பை தொட்டியில் போடணும் ஜாக்கிரதையாக, யார் கல்லையும் படாமல். அப்படி எடுத்து நம்ம கையில் ஒத்திக்கிறோம், பக்கத்தில் ஒருத்த வந்து கிண்டல் பண்ணுறான், ஏய் இது அவ முன்னாடி போகிறாளே அந்த பொண்ணு தலையிலேருந்து விழுந்துதுரா, அதை போய் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறேன். அதனால தப்பு இல்லை, நிர்மால்யம்ங்கிற எண்ணத்தினால ஒத்திக்கொண்டேன். நிர்மால்யம்ங்கிற எண்ணம் வந்தப்பறம் ஒத்திக்காமல் இருக்கக்கூடாதே இல்லையா? அப்போ வேடத்தை வணங்க வேண்டும். முழுநீர் பூசிய முனிவன்கிற எண்ணம் வந்ததுனால வணங்கினார். ஆகவே வருந்தாது ஏகம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு சிறந்த பக்திமானவர் சேரமான். அவர்கிட்ட தான் இவர் வந்து லெட்டர் கொடுக்குறார். என்ன லெட்டர் கொடுக்குறார், சுவாமி மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். சுவாமியே தன் கைப்பட எழுதின பாடல். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சப்ஜெக்ட், விடுனர் பெருனர் பொருள், இது மூணு இருக்கு. விடுனர் நாலு அடிகள், பெருனர் நாலு அடிகள், பொருள் நாலு அடிகள். அழகாக எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை எழுதுகின்ற நான் யார் தெரியுமா? மதிமலி புரிசை மாடக்கூடல் பதி, பெரிய மாடி வீடுகள் இருக்கும் மதுரையில், சந்திரன் வந்து தங்குற மாதிரி, திங்கள் வந்து தங்குகின்ற அளவுக்கு உயரமான மாடி வீடுகள் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்திலே விளவளேர்னு இருக்கிற சிறுகளோடு கூடிய அன்னங்கள், பறந்து வந்து பயில்கின்ற சோலைகளோடு கூடியது ஆலவாய் என்ற அந்த திருக்கோயில், அங்கு இருக்கின்ற பெருமான் யாம் திரு ஆலவாய் சொக்கப்பெருமான் எழுதுகின்றேன். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் உனக்கு இந்த கடிதத்தை வரைகின்றேன். பருவ கொண்மூ படியின பாவலர்க்கு உரிமையின் வழங்கி ஒளிதிகள் குருமா மதிபரே குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேரலன் வந்து சொல்றார், பெருனர் யார், கார்காலத்து மேகம் எவ்வாறு இடையராது பொழிந்து கொண்டே இருக்குமோ, மழை பெஞ்சுட்டே இருக்கும், மழை இல்லை அதனால கொடை இல்லாமல் வெளியில் போகிறேன்னு ஐப்பசி மாதம் யாரும் போக முடியாது, பத்து அடி நடந்தவுடனே மழை வந்துடும். அதனால் சூரியன் தெரிஞ்சால் கூட கொடையை பிடிச்சிருந்தான் போனோம், அரை மணி நேரத்தில் மழை வந்துடும், பருவத்தில் வருகின்ற மழை பெஞ்சுட்டே இருக்கும். அதை போல் சேரமான கொடுத்துட்டே இருப்பார். நாமெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் கொடுப்போம், பர்த்டேனா ஒரு ட்ரீட் கொடுப்போம், வெட்டிங் டேனா ஒரு பார்ட்டி வைப்போம், என்றைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போவோம், என்றைக்கோ ஒரு நாள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம். நீங்கள்லாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், என்றைக்குமே டெய்லியே பண்ணிருக்கவளுக்கு கார்காலத்து மேகம் போல எப்போதுமே கொடுத்துட்டு இருப்பார். அதை போல வரையாது வழங்குவார். கார்காலத்து மேகம் அளந்து கொட்டாது, அதுபோல் வரவாளுக்கு அவ 10 ரூபாய் இவர் கொடுப்பார் நினச்சின்னு வந்தால் 100 ரூபாய் கொடுத்துருவார். அப்படி கொடுக்கக்கூடியவர். பருவ கொண்மு படிக்கன உரிமையின் உதவி அப்படின்னார். என்ன உரிமைன்னு கேட்டால், சேரமான் கொடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு உரிமை இருக்குது. அவர்கிட்ட வாங்கினவர் இன்றைக்கி சொல்கிறார், இன்றைக்கி நான் 108 வாங்கிக்கிறேன், நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீ சொல்லலாம், டெய்லி நான் தானே கொடுத்துருக்கேன், எங்கிட்ட தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது கொடுப்பவனுடைய உரிமை. டெய்லி அவர்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறார், சேரமான் சொன்னார் நாளைக்கு வாங்கன்னு சொன்னார்னு வச்சுப்போம், அவர் சொல்லுவார் அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இன்னி வரையும் நீங்கள் அதேமாதிரி சொன்னதில்லை, நான் வந்த போதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, இப்போ கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வாங்குவருடைய உரிமை. இப்படி சேரமான் இரண்டு விதமான உரிமையினாலும் கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் வாங்கி வாங்கி அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவன் மறுக்க முடியாது. கொடுத்து கொடுத்து இவருக்கு உரிமை இருக்கு, அவன் மாட்டேன்னு சொல்ல முடியாது, வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. உரிமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் சிறுமா உகைக்கும் சேரலன். விளவிளேர்னு இருக்கிற அந்த வெண்கொற்ற குடை, அதன் கீழ் அமர்ந்தபடி உயரமான ஒரு குதிரை மீது ஏறி வருகின்ற சேரலன் காண்க சொன்னாரு, உங்ககிட்ட நான் ஒரு ஆளை அனுப்புறேன், அந்த ஆள் வந்து உன்னை பார்க்க வரான், அவ்வளவுதான், உன்னை கேட்க வரல, அந்த ஆள் உன்னை பார்க்க வரான், ஆனால் பார்க்கத்தான் நான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீனும் அவனை பார்த்துட்டு போயிட்டுவான்னு சொல்லக்கூடாது. நீ அவனுக்கு என்ன பண்ணணும், நிறையா கொடுத்து அனுப்பணும், அவன் உன்னை கேட்க மாட்டான், நீ அவனுக்கு நிறையா கொடுத்து அனுப்பணும். எவ்வளோ கொடுத்து அனுப்பணும்னா, சேரமான் கொடுத்தான் அப்படின்னு நாலு பேர் சொல்கிற மாதிரி கொடுக்கணும்ப்பா, யாரோ கொடுத்தான்ங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் சேரமான போல யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே இவர் வந்து மூட்டை மூட்டையாக கொடுங்கோளூர்லேருந்து குதிரை மேலேயும் யானை மேலேயும் செல்வத்தை ஏற்றி கொண்டு வந்து மதுரைக்கு வரத பார்த்தா, இவ்வளவு வரிசை வரிசையாக பெரிய கியூவாக வந்துட்டே இருக்கு, எத்தனை 100 யானை வருது, 1000 குதிரை வருது, எல்லாத்துலேயும் தங்க மூட்டை இருக்குது, இதை பார்த்தா சேரமான்ட்டேருந்து வாங்கிட்டு வரார் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும். ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடியவன் நீ ஒருவன் தான், நாம் உமக்கு கொடுத்த பொருளுக்கு ஏற்ப நீ அவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்கிறார். பண்பால் யாழ்பயில் பான பத்திரன், முதல்ல வர்றவன் யாருன்னு சொல்லணும், இவன் தன்னுடைய குலத்தொழில் யாழ் பயில்கின்ற பத்திரன், இவனுடைய பெயர் பத்திரன், இவனுடைய குலத்தொழில் யாழ் பயில்வது. ஆனால் யாழ் பயில்கின்றவர் எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் இவனுக்கு இணையானவர்களா? தன் போல் என்பால் அன்பன், இவனுடைய அன்பன் எனக்கு நெருங்கியவன். உலகத்தில் எத்தனையோ பேர் வீண வாசிக்கலாம், எல்லாரும் எனக்கு நெருங்கினவர்கள் இல்லை. இவன் எவ்வளவு நெருங்கினவன் சொன்னால், நீ எப்படி நெருங்கியிருக்கின்றாயோ அந்த அளவுக்கு நெருங்கியவன். அப்போ நீ எனக்கு ஒரு கண் என்றால் இவனுக்கு எனக்கு இன்னொரு கண். ஒருவர் தன்னுடைய இரண்டு கண்களிலே வேற்றுமை பார்ப்பதில்லை, அதுபோல் உனக்கும் அவனுக்கும் நான் வேற்றுமை பார்க்கல. தன் போல் என்பால் அன்பன், தன் பால் காண்பது கருதி போந்தனன். அவன் வந்து அழுக்கு கந்தை ஆடையோடு வரலாம், நீ பெரிய பட்டு பீதாம்பரத்தோட ரத்தன கிரீடத்தோடு இருக்கலாம், ஆனால் அவன் உன்னிடம் இறப்பதற்கு வரவில்லை, நான் ஏற்பது இகழ்ச்சி, என்றிருந்தாலும் கொடுப்பு தான் சிறப்பு. ஆகவே அவன் வாய் திறந்து கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் நீ கொடுக்க வேண்டும். கேட்டோம் என்ற குற்றம் அவனுக்கு நிகழாத வண்ணம் கொடுத்தோம் என்ற சிறப்பு மட்டும் உனக்கு பெற வேண்டும். தன் காண்பது கருதி பொந்தனன் மான்பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. அவன் ரொம்ப நல்லா பாடுவான், ரொம்ப நல்லா வீணை வாசிப்பான், அதுக்காக ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போங்கன்னு அவனை வற்புறுத்தாத. அவனுக்கு பணத்தை கொடுத்து உடனே இங்கே அனுப்பிச்சிடணும். அவன் இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது, அவன் தான் டெய்லி அர்த்தஜாம பண்ணி பண்ணுறான் என்று பெருமான் எழுதினார். ஒரு கடிதாசை இவ்வளோ சின்னதாக இவ்வளோ விஷயங்களை மனதில் ஆணி அடித்தார் போல நம்மளால் பாட முடியுமா? மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பது என்ற அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இவர் போகிறார். திருவஞ்சக்கிழத்தில் தங்குகின்றார், பெருமானை வழிபடுகின்றார். இறைவன் கனவிலே சென்று சேரமானுக்கு இவ்வாறு திருமுகம் தாங்கி பானபத்திரர் வருகின்றார் என்று உணர்த்தினார். உடனே சேரமான் உடம்பு புல்லரித்தது, கண்ணீர் பெருக்கினான், ஆனந்த மயிர்கூச்செறிந்தான். பெருமானை வழிபட்டு நேரே ஓடி வருகின்றான். திருவஞ்சக்கிழத்திலே வந்து தங்கியிருக்கின்ற பானபத்திரரே யானை மீது ஏற்றி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றான். அவருடைய திருவடிகளை விளக்குகின்றான், அவருடைய திருக்கரங்களுக்கு தண்ணீர் தருகின்றான், ஆர்க்யம்னு பேர், கை அலம்பி விடுறது. அப்புறம் பருவதற்கு நீர் அளித்தல் ஆசமனியம். பிறகு அவருக்கு வந்து வஸ்திரம் அணிவித்து அவருக்கு வந்து மலரிட்டு அவருடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு சந்தன முதலிய உபச்சாரங்கள் செய்து அவருக்கு திருவமுது ஊட்டி, அப்புறம் அன்று வரையிலும் தன்னுடைய கருவூரத்தில் இருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வந்துட்டான் சேரமான். அத்தனையும் அவருக்கு முன்னாடி விரித்து காட்டுறான், இந்த மூட்டை முழுக்க மாணிக்கம், இந்த மூட்டை முழுக்க மரகதம், இது முழுக்க நீளம், இதெல்லாம் வைரம், இது வைடூரியம், இது முழுக்க காஷ்மீர் ஷால், அப்புறம் உண்ணத்தகுந்த பொருள்கள்லாம் அரேபியன் டேட்ஸ், இதெல்லாம் சீட்லெஸ் டேட்ஸ், இது உயர்ந்த தேன், காஷ்மீரத்து தேன் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு, இதெல்லாம் வந்து பாண்டிய நாட்டு முத்துக்கள் தான், ஆனால் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு எங்கள் ஊரில் தான் இருக்குது, உங்கள் ஊரில் சாதாரணமாக தான் கிடைக்கும், நம்ம ஊரில் விளையிற முத்து எக்ஸ்போர்ட்டாக இங்கே வந்திருக்கு. எல்லாத்தையும் காட்டிட்டு அப்புறம் உயிருள்ள தனங்கள், குதிரைகள், மாடுகள், யானைகள், அப்புறம் வாகனங்கள், இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும், இந்த அரசாட்சியும் எடுத்துக்கொள்ளணும் என்று சேரமான் சொன்னானா. உடனே பத்திரம் சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தார். அப்பா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் நைவேத்தியம் ஆகிடுச்சு. அதாவது நம்ம வீட்டுக்கு அடையாளர்கள் வரும்போது மாகேஸ்வர பூஜை எப்படி பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது, சமைச்ச அத்தனையும் அவர்கள் பார்க்கும் வண்ணம் முதல்ல செய்யணும், அதுக்கு தான் பாவாடை மீது வந்து அதை ஏற்றி கட்டுதுன்னு பேர். ஒத்தனால் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியாது, ஆனால் அந்த அடியார்கள் அத்தனையும் பார்த்துருள வேண்டும், அவள் வேண்டியதான் சாப்பிடுவான். ஆனால் சமைச்சதை முழுக்க ஒரு டேபிளில் வெண் துகில் விரித்து அது மேலே கொட்டி கொட்டியோ அல்லது பாத்திரத்தில் கொட்டாமலோ திறந்து வைத்து அவருடைய வீக்ஷணியம் பண்ணணும். அதான் மகேஸ்வர பூஜை விதி. பகலாக இருந்தாலும் விளக்கேற்றி வைக்கணும், பகல் விளக்குன்னு. அதை பார்த்தோன்னே அவள் அப்புறம் அவள் உட்காரும்பொழுது அவள் திருவடிகளை விளக்கி விட்டு பரிகலம் கொடுத்து பரிகலம் திருத்தி அதில் வந்து அவளுக்கு பரமாறணும். பரிகலத்துக்கும் ஆசனம் உண்டு. அதாவது டேபிள் சாப்பாடுனா இந்த உயரத்தில் டேபிள் சாப்பாடு கிடையாது. அவள் அமர்ந்திருப்பா பூமியில், அங்கே வந்து ஒரு ஆசனம் கொடுத்துருக்கு. இலைக்கும் ஒரு ஆசனம் உண்டு, ஒரு மரத்தால் ஆகிய ஆசனம். அது உண்ண தகுந்த உயரத்தில் இருக்கும், பரிகல ஆசனம்னு பேர். அப்படி தான் தரையில் இலையை போட்டு சாப்பாடு போடுறது இல்லை விதி. அப்படி வந்து பண்ணியிருக்கா பழங்காலத்தில், பகல் விளக்கு ஏற்றி வைத்து பண்ணியிருக்கா. அதுபோல் இவருக்கு எல்லா செல்வத்தையும் நிவேதனம் பண்ணிட்டார் அவர். அவர் சொன்னார், இங்கே பாரு, நீ உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடுத்த, என்னால் எடுக்க முடிஞ்சதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் கடவுள் உனக்கு கொடுத்த அரசாட்சியை நீ இன்னொருத்தருக்கு தரக்கூடாது, அது உனக்கு தான் வச்சுக்கணும். நீ அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை சிவனே ஆழ்வாயாக. உன்னை போல ஒரு சிறந்த பக்தனை எனக்கு இறைவன் சேர்த்து விட்டாரே, நட்பு ஏற்படுத்தி விட்டாரே, அதுக்கு சுக்கராத பெருமானுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னால் முடிந்த செல்வத்தை எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா நிறையா எடுத்துக்கலன்னா அவன் வருத்தப்படுவான். நிறைய செல்வத்தை முகந்து செல்லவில்லை என்றால் சேரன் வருத்தப்படுவான். சேரனுக்கு என்ன, இவரை அனுப்பிச்சுட்டு கொடுங்கோளூர் வெளியில் வந்து போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பானபத்திரரை பிரிந்து இருப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை. வந்துட்டு இருக்கிற பானபத்திரர் என்ன சொல்கிறாரு, சேரமான பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க என்று அவ்வளவு சிறந்த அடியவன் சேரமான் என்று பார்க்கின்றோம். அவருடைய பெருமையெல்லாம் பெரிய புராணத்தில் நம்ம பறக்க காண்கின்றோம். இந்த திருமுகம் இவ்வாறு பெருமான் கொடுத்துள்ளினார். அதன் மூலம் தன்னுடைய பத்ரனை மிகுந்த செல்வந்தனாக அவர் செய்தார்.